ஆகஸ்ட் 22 அன்னிமரியா விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்ட திருநாள். ஞாயிறு சிந்தனை.
அன்பு நெஞ்சங்களே, கடவுளை பற்றி பல கதைகள் நாம் கேட்டிருக்கின்றோம். ஒவ்வொன்றும் கடவுளுடைய ஒரு தனிப்பட்ட குணத்தை வலியுறுத்துவதற்காக சொல்லப்படும் கதை. அப்படி ஒரு கதை இது. கடவுள் விண்ணகத்தில் ஒரு நாள் தன்னுடைய மாமன்றத்திற்கு வந்தார். மாமன்றம் முழுவதும் மக்களால நிறைந்து வழிந்தது. கூட்டம் அலை மோதியது. உலகத்தில் இருந்த எல்லாருமே அங்கிருந்ததை போல இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்த இறைவன் வானதூதர்கிட்ட 10 கட்டளைகள் அடங்கிய அந்த பலகையை எடுத்துட்டு வர சொன்னார். வானதூதர் கொண்டு வந்தார். அந்த கட்டளைகளை ஒவ்வொன்றாக வாசிக்க சொன்னார். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்ற முதல் கட்டளையை வானதூதர் வாசித்தார். அந்த கட்டளையை மீறியவங்க மாமன்றத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆணையிடப்பட்டது. பலர் வெளியேற வேண்டியிருந்தது. இப்படி ஒவ்வொரு கட்டளையும் வாசிக்கப்பட்டது. அந்த கட்டளையை மீறிய மக்கள் வெளியேற்றப்பட்டனர். இறுதி கட்டளை வரத்துக்குள்ள மாமன்றம் ஏறத்தாழ காலியாகிவிட்டது. கடவுள் ஆழ்ந்த சிந்தனையில மூழ்கினார். அவர் அந்த மாமன்றத்துக்குள்ளார வந்தப்ப இருந்த அந்த கட்டுக்கடங்காத கூட்டம், அங்கு ஒலித்த ஆரவாரம் இவற்றிற்கும் இப்ப அங்கு நிலவிய அமைதிக்கும் இருந்த வேறுபாடு அவரை அந்த ஆழ்ந்த சிந்தனையில மூழ்க வைத்தது. பின்னர் ஏதோ ஒரு தீர்மானத்தோட கடவுள் வானதூதரிடம் திரும்பி, வெளியில அனுப்பப்பட்ட எல்லாரையும் திரும்ப வரச் சொல் என்று சொன்னார். மீண்டும் மாமன்றம் நிறைந்தது. மகிழ்ச்சி ஆரவாரம் எழுந்தது. கடவுளும் மகிழ்ந்தார். அன்பு நெஞ்சங்களே, கதையாக கற்பனையாக இப்படி கடவுளை நினைத்து பார்க்கலாம், சிரித்து கொள்ளலாம். ஆனால் உண்மையில் நம் கடவுள் இப்படி நடந்து கொள்வாரா? வந்து இந்த கேள்விக்கு ஆம் என்று உடனடியாக பதில் சொல்ல நம்மில் பலருக்கு தயக்கம் இருக்கும். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்தால் கடவுள் என்ற இலக்கணத்தின் ஒரு முக்கிய அம்சம் இதுவென்று புரியும். அனைவரையும் கூட்டிச் சேர்க்கும், அனைவரையும் அன்புடன் அழைத்து அணைத்து விருந்து கொடுக்கும் கடவுள்தான் நம் கடவுள். இன்றைய ஞாயிறு திருப்பலியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகம் தரும் செய்தி இதுதான்.
ஏசையா பிரிவு 66. பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டிச் சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய கலம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கின்றார் ஆண்டவர்.
அனைவரையும் இறைவன் எருசலேமிலுள்ள தன் திருமலைக்கு அழைத்து வருவார் என்று கூறும் இந்த ஏசையா வாசகத்தையும் தாண்டி ஒருபடி மேலே சென்று இயேசுவின் கூற்று இன்றைய நற்செய்தியின் இறுதியில் ஒலிக்கின்றது.
லூக்கா நற்செய்தி பிரிவு 13. இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள்.
இறைவனின் திருமலைக்கு சேர்ந்து வருவது மட்டுமல்ல அன்பர்களே, அந்த மலையில் அனைவருக்கும் சம பந்தியும் இருக்கும்.
சமபந்தி வீரந்தின் சங்கமமே இது, இறை மகன் இயேசுவின் திருவுளமே.
சமபந்தி வீரந்தின் சங்கமமே இது, இறை மகன் இயேசுவின் திருவுளமே.
அனைவரும், மீண்டும் சொல்கின்றேன், ஒருவர் கூட மீதமில்லாமல் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்பது மட்டுமே இறைவனின் இயேசுவின் விருப்பம். நிபந்தனையற்ற அன்பு என்று நாம் நம்பும், நாம் வணங்கும் கடவுளின் முக்கிய அம்சமே பாகுபாடுகள் இல்லாத சமத்துவம். நம்மில் சிலருக்கு இந்த சமத்துவத்தை ஏற்பதற்கு அதிக தயக்கமாக இருக்கும். யூதர்கள் புற இனத்தார் அனைவருக்கும் மீட்பு உண்டு என்ற அந்த எண்ணத்தை யூதர்களால் இஸ்ராயலர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சாதாரண எளிய இஸ்ராயலர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களது மதத் தலைவர்களால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட குலம், பிற இனத்தவரிடையே இருந்து தனித்து பிரிக்கப்பட்டு மீட்கப்பட்ட குலம். அப்படி இருக்க சமாரியர், வரி வசூலிப்பவர், ஆயக்காரர், தொழுநோயாளிகள் என்று பிறரோடு ஒரே மலையில் ஒரே மன்றத்தில் அமர்ந்து சமப்பந்தியில் விருந்து உண்பதா? நடக்கவே நடக்காது. இஸ்ராயலரின் கடவுள் இப்படி செய்ய மாட்டார் என்பது இந்த மதத் தலைவர்களின் அசைக்க முடியாத எண்ணம். எப்படி எல்லாரும் மீட்பு பெற முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான இந்த கேள்வியை இன்று ஒருவர் இயேசுவிடம் சிறிது வித்தியாசமாக கேட்கின்றார். இந்த கேள்வியோடு இன்றைய லூக்கா நற்செய்தி ஆரம்பமாகின்றது.
லூக்கா நற்செய்தி பிரிவு 13. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார்.
எல்லாருக்கும் மீட்பு கிடைக்குமா என்று கேட்க விளைந்தார் அந்த மனிதர். ஆனா மீட்பு ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்று மதத்தலைவர்கள் மீண்டும் மீண்டும் ஊதிய அந்த சங்கினுடைய ஓசை அந்த மனிதருடைய மனதை செவிடாக்கி இருக்க வேண்டும். எனவே அவர் இயேசுவிடம், மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்கின்றார். இயேசு இந்த கேள்விக்கான பதிலை இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியில சொல்லியிருக்கின்றார். எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா மக்களும் இறையரசின் விருந்தில் பங்கு கொள்வர் என்பது இயேசுவினுடைய பதில். ஆனால் இயேசு இந்த பதிலை உடனே சொல்லாமல் முதலில் மீட்பு பெறுவது எவ்வாறு என்ற பாடத்தை ஒரு சவாலாக நமக்கு முன் வைக்கின்றார். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். பலர் உள்ளே செல்ல முடியாமல் போகலாம் என்று இயேசு சொல்லுகின்ற அந்த கூற்றை மேலோட்டமாக பார்த்தால் அந்த கூற்று யூத மதத் தலைவர்கள் சொல்லி வந்த கூற்றுக்கு சமமாக தெரியும். யூத மதத் தலைவர்களும் ஒரு சிலருக்கே, அதுவும் இஸ்ராயலருக்கே மீட்பு உண்டு என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அன்பர்களே, மதத் தலைவர்களின் எண்ணங்களுக்கும் இயேசுவின் எண்ணங்களுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் உண்டு. மதத் தலைவர்கள் இறைவனை தங்கள் தனி உடைமையாக்கி அதன் வழியாக மீட்பையும் தங்கள் தனிப்பட்ட சொத்து என்பது போல் நினைத்தனர், போதித்து வந்தனர். இயேசுவோ இறைவன் எல்லாருக்கும் பொதுவான தந்தை என்றும், அவர் தரும் மீட்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படும் பரிசு என்றும் கூறினார். இந்த பரிசை ஏற்பதும் நிராகரிப்பதும் அவரவர் எடுக்கும் முடிவு. விண்ணகத்தின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். ஆனால் இது குறுகலான இடுக்கமான வாயில், முயற்சி செய்துதான் உள்ளே நுழைய முடியும். இவை இயேசுவின் எண்ணங்கள். இறையரசில் நுழைவது, விண்ணக விருந்தில் பங்கு கொள்வது மிகவும் பெருமைக்குரிய உயர்ந்த நிலைதான். ஆனால் அந்த நிலையை அடைய ஏற்கனவே நாம் அணிந்துள்ள எல்லா பெருமைகளையும் களைய வேண்டும். பெருமைகளை களைவது எளிதல்ல என்பதை இயேசு பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும் என்று சுட்டிக்காட்டினார். அவர் இப்படி சொன்னபோது அவர் மனதில் யூத மத குருக்களை அதிகம் எண்ணியிருப்பார். அவர்களை மனதில் வைத்து தொடர்ந்து ஒரு சின்ன கதையும் சொன்னார். அந்த கதையை நான் கொஞ்சம் விரிவாக கற்பனை செய்து பார்க்கின்றேன். மீட்பின் வாயில் வரை வந்துவிட்ட யூத மத குருக்கள் அந்த குறுகிய வாயிலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் அணிந்திருந்த பெரும் ஆடைகள், அவர்கள் பெருமையை நிலைநிறுத்த தலையில் அணிந்திருந்த மகுடம், இவைகளோடு கட்டாயம் அந்த வாயில் வழியாக அவர்களால் சென்றிருக்க முடியாது. எனவே என்ன செய்தனர்? மீட்பின் வாயிலில் நின்று கொண்டு தங்கள் அருமை பெருமைகளையும், தாங்கள் அந்த வீட்டுக்கு உரிமை உடையவர்கள் என்பதையும் சப்தமாக எடுத்துச் சொல்லி வீட்டு உரிமையாளரை வெளியில் வரச் சொல்லி அழைத்தனர். அது மட்டுமல்ல, வெளியில் வரும் வீட்டு உரிமையாளரிடம் அந்த வாயிலை இன்னும் இடித்து பெரிதாக்க வேண்டுமென்று கூறுவதற்கு அவர்கள் காத்திருந்தனர். அப்படி அந்த வாயில் இடித்து பெரிதாக்கப்பட்டால்தான் தங்களது பட்டாடைகள், மகுடங்கள் இவை எதையும் கலற்றாமல் அவர்களால் உள்ளே போக முடியும். எனவே அந்த தீர்மானத்தோடு அவர்கள் காத்திருந்தனர். இறுதியாக உள்ளிருந்து பதில் வந்தது, நீங்கள் யார்? உங்களை எனக்கு தெரியாதே என்று. அதிர்ச்சியில் வாயடைத்து போன மதத் தலைவர்கள் சுதாரித்து கொண்டு, அந்த வீட்டு தலைவனோடு தாங்கள் உண்டது குடித்தது, அவருடன் பழகிய நாட்கள், அவர் தங்களுக்கு சொன்ன போதனைகள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னார்கள். வீட்டுத் தலைவரின் பொறுமை அதிகம் சோதிக்கப்பட்டு விட்டதால் அவர் அவர்களை அந்த இடத்தை விட்டு போகச் சொன்னார். வீட்டுத் தலைவர் வெளியில் வரவே இல்லை, தரிசனம் தரவே இல்லை, எல்லாம் குரலொலி மட்டும்தான். இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் அங்கு வந்த எளிய மக்கள், தங்கள் அருமை பெருமை என்று எதையும் தங்களோடு சுமந்து வராத அந்த எளிய மக்கள் அந்த மீட்பின் வாயில் வழியாக எளிதாக மகிழ்வாக உள்ளே சென்ற வண்ணம் இருந்தனர். தங்களுக்கு கோவில்களில் மீட்பை பற்றி எடுத்துரைத்த தங்கள் தலைவர்கள் இந்த வாயில் வழியே வர முடியாமல் தவித்ததை வேடிக்கையாக பார்த்தபடி அந்த மக்கள் சென்றது அந்த தலைவர்களின் வெந்து போயிருந்த நெஞ்சில் பாய்ந்த அம்புகளாக தைத்தன. புலம்பலிலும் கோபத்திலும் மதத் தலைவர்கள் பற்களை கடித்து கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தனர். இந்த கதையை இயேசு லூக்கா நற்செய்தி 13 பிரிவில் இப்படி முடிக்கின்றார்.
இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும், நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டு இருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர்.
அன்பு நெஞ்சங்களே, இந்தியாவில் விடுதலை நாளுக்கு பின் வரும் இந்த ஞாயிறு நீதி ஞாயிறு என்று கொண்டாடப்படுகின்றது. எல்லாரையும் அழைக்கும், ஏற்று அணைக்கும், எல்லாருக்கும் சமபந்தியாக விருந்து படைக்கும் அன்பு தந்தையாக இறைவனை பார்ப்பதும், அந்த விருந்தில் கலந்து கொள்ள நம் தற்பெருமைகளையெல்லாம் களைந்துவிட்டு அனைவரோடும் அந்த குறுகலான வாயில் வழியே நுழைந்து செல்வதும், அங்கு அந்த விருந்தில் அனைவரும் எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் கலந்து கொள்வதில் மனநிறைவு அடைவதும் தானே நீதி என்பதன் இலக்கணம்.
பாலம் சமபந்தி, இந்த உன்னத வாழ்வே சமபந்தி. ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் நம்மை இணைத்திடும் சமபந்தி.
இது இயேசு வழங்கிடும் திருப்பந்தி,
இது இயேசு வழங்கிடும் திருப்பந்தி. சமபந்தி விருந்தின் சங்கமமே இது, இறைமகன் இயேசுவின் திருவுளமே.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.